அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் திங்கள் 7 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் காஷ்மீரில் கட்டுப்பாட்டு கோட்டருகே நடந்த சம்பவத்தில் 5 இந்திய படையினர் கொல்லப்பட்டது நாடாளுமன்றத்தில் எதிரொலித்திருப்பது பற்றிய செய்தி, மற்றும் இந்திய பாகிஸ்தான் உறவுகளில் இது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்த ஒரு பேட்டி, இந்திய மீனவர்கள் தொடர்ந்து இலங்கையில் சிறைபிடிக்கப்படுவது பற்றி இந்தியா இலங்கை தூதர் பிரசாத் காரியவசமிடம் தனது கண்டனத்தை தெரிவித்திருப்பது பற்றி காரியவசம் தெரிவிக்கும் தகவல்கள்.
We don't intend to keep them any more than that is required by our judicial system. So we will be releasing them once the...
இந்தியாவில் மத்திய அரசு உணவு பாதுகாப்பு மசோதாவை இன்று நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் இந்த மசோதாவுக்கு தமிழகத்தை ஆளும் அதிமுக ஏன் எதிர்க்கிறது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பித்துறை தெரிவிக்கும் கருத்து.
அங்கிருக்கிற தமிழகத்தினுடைய கஜானாவுக்கு தொல்லை வராமல் அந்த அளவுக்கு ஏற்பதை செய்வோம், எடுக்கின்ற கொள்ளளவு அரிசி மற்றவைகள் எல்லாம் எடுப்பதற்கு உத்தரவாதம் தரும் என்றது சொல்லவே இல்லையா, சொல்லாதீங்க எப்படி நாங்க ஆதரிக்க முடியும், சொன்னதான முதல் சொல்லிட்டோம், அது பிறகுதான் சொன்ன கருத்து சொல்ல முடியும். நாங்க
ஆகியவை கேட்கலாம். இன்று பலகணி நிகழ்ச்சி தவிர்க்க முடியாத காரணங்களால் இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் சங்கீதாராஜன்.
மாஸ்கோவில் செப்டம்பர் மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நடக்கவிருந்த சந்திப்பை அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ரத்து செய்துவிட்டார். அமெரிக்காவில் தேடப்படும் அந்நாட்டு வேவு நிறுவன அதிகாரி எட்வர்ட் ஸ்னோடனுக்கு ரஷ்யா தற்காலிக புகலிடம் அளித்தமையே இந்த முடிவுக்கு காரணம் என்று கருதப்படுகிறது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே சிக்கலில் இருக்கும் உறவுகளை ரஷ்யாவின் தஞ்ச நடவடிக்கை மேலும் சிக்கலாகியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதேநேரம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் செப்டம்பரில் நடக்கவுள்ள G20 மாநாட்டில் ஒபாமா கலந்து கொள்வார் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.
சர்ச்சைக்குரிய காஷ்மீரில் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளையும் பிரிக்கும் கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே நடந்த ஒரு சம்பவத்தில் இந்திய துருப்புகள் காரணமின்றி சுட்டதில் இரு பாகிஸ்தானிய படையினர் காயமடைந்ததாக பாகிஸ்தான் கூறுகிறது. காஷ்மீரில் பலத்த ஆயுதம் தாங்கிய பயங்கரவாதிகள் என்று இந்தியா கூறும் நபர்களும் பாகிஸ்தான இராணுவ சீருடை அணிந்தவர்களும் மறைந்திருந்து திடீரென்று நடத்திய தாக்குதலில் 5 இந்திய படையினர் கொல்லப்பட்டதாக இந்தியா கூறிய ஒரு நாளுக்கு பின்னர் இந்த மிக சமீபத்திய துப்பாக்கி சூடு சம்பவம் வந்துள்ளது. ஆனால் பாகிஸ்தானோ இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது.
கென்யாவின் பிரதான விமான நிலையத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து காரணமாக அந்த விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதுடன் அந்த பிராந்தியத்தின் விமான பயணங்களில் கடும் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் அதிகம் பேரால் பயன்படுத்தப்படுவது நைரோபியில் உள்ள ஜுமே கென்யாட்டா விமான நிலையம்தான். தீ விபத்து காரணமாக பல விமானங்கள் கிழக்கே இருக்கின்ற மும்பாசா நகருக்கு
திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன.
இந்த விபத்து காரணமாக உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் தீ இப்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் கென்ய அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து இன்று பின்னேரம் மீண்டும் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீ இதனால் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை.
எகிப்தில் தற்போது நிலவும் அரசியல் நெருக்கடிகளை தீர்க்க சர்வதேச சமூகம் ராஜதந்திர ரீதியில் எடுத்து வரும் முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளதாக அந்நாட்டின் இடைக்கால அரசு கூறியுள்ளது. நாட்டில் நிலவும் நெருக்கடிகளுக்கு முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பே காரணம் என்றும் இடைக்கால அரசு குற்றம் சாட்டுகிறது. கடந்த சில நாட்களாக அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், அரபு நாடுகள் ஆகியவற்றின் ராஜதந்திரிகள் அங்கு நிலவும் முட்டுக்கட்டையை நீக்க சில முயற்சிகள் எடுத்து வந்தனர். அந்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளதாக இப்போதுள்ள அரசு கூறுகிறது. முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பை சேர்ந்த முகமது மோர்சி கடந்த மாதம் அதிபர் பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்டார் என்பது குறிப்பிடத்தகுந்தது.
சட்ட விரோதமாக கடத்தி கொண்டு வரப்பட்ட $5 மில்லியன் பெறுமானமுள்ள யானை தந்தங்கள், காண்டாமிருகத்தின் கொம்புகள், சிறுத்தைகளின் தோள்கள் போன்றவற்றை ஹாங்காங் சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றன. 1000 யானை தந்தங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இவை நைஜீரியாவிலிருந்து மரத்தை கொண்டு வந்த கண்டெய்னர்களில் மறைத்து அனுப்பப்பட்டிருந்தன. கடத்தல்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுங்க அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றனர்.
Smugglers might think this is a good chance to smuggle the contrabands through Hong Kong, but we are determined to smash the smuggling
scene. ஆப்பிரிக்காவில் அதிகமாகும் சீனாவின் ஆதிக்கம் காரணமாக தந்தங்களுக்காக அங்கே அதிக அளவு யானை வேட்டை நடப்பதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர்.
இரவு பணி செய்பவர்கள் சிவப்பு விளக்கு கடையில் வேலை செய்வது அவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஹாம்ஸ்டர்கள் எனப்படும் எலி இனங்கள் இரவு நேரத்தில் நீல நிற அல்லது வெள்ளை நிற விளக்கு கடையில் இருந்தால் அவை உணர்வு ரீதியாக சோர்வடைகின்றன என்றும், சிவப்பு நிற விளக்கு கடையில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் நரம்பியல் சஞ்சிகையில் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று கூறுகிறது. இது மனிதர்களுக்கும் பொருந்தும் என்றும் அந்த கட்டுரை கூறுகிறது.
செய்தி அறிக்கையை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீன் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் காஷ்மீரில் கட்டுப்பாட்டு கோட்டருகே நேற்று நடந்த சம்பவம் ஒன்றில் 5 இந்திய படையினர் கொல்லப்பட்டதை அடுத்து இன்று பாகிஸ்தான படையினர் மோதல் ஒன்றில் காயமடைந்ததை செய்தி அறிக்கையில் கேட்டோம். இந்த சம்பவங்கள் குறித்து இந்திய நாடாளுமன்றத்தில் இன்று காரசாரமான விவாதங்கள் ஏற்பட்டன. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சுவாமிநாதன்.
ஜம்மு காஷ்மீரில் கட்டுப்பாட்டு கோட்டருகே நடந்த சம்பவம் தொடர்பில் இந்திய ராணுவமும் பாதுகாப்பு அமைச்சரும் மாறுபட்ட தகவல்களை அளித்துள்ளது நாடாளுமன்றத்தை முடங்க செய்திருக்கிறது. எல்லை தாண்டி வந்த பாகிஸ்தான் படையினர் 5 இந்திய வீரர்களை கொன்று சென்று விட்டதாக இந்திய ராணுவம் கூறியிருந்தது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சர் ஏ கே ஆண்டனி, பயங்கரவாதிகளும் அவர்களுடன் வந்த பாகிஸ்தான் ராணுவ உடையணிந்தவர்களும் இந்த தாக்குதலை நடத்தியதாக நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருந்தார். பாதுகாப்பு அமைச்சரின் பேச்சு பாகிஸ்தானுக்கு நற்சான்றளிக்கும் முயற்சி என்றும், இந்த விவகாரம் தொடர்பில் பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் லோக்சபாவில் கூறியிருக்கின்றார்.
इस घटना के लिए पूरी तरह दोषी ठहराया था, लेकिन रक्षा मंत्री ने पाकिस्तान आर्मी को क्लीन चिट दे दी और पूरी तरह से उनको दोष मुक्त कर दिया।
அதேநேரம் தன்னிடமிருந்து தகவல்களைத்தான் நாடாளுமன்றத்தில் பகிர்ந்து கொண்டதாகவும், ஜம்மு காஷ்மீர் சென்றிருக்கின்ற ராணுவ தளபதி பிக்ரம் சிங் திரும்பி வந்த பிறகு தனக்கு கூடுதல் தகவல்கள் கிடைத்தால் அதை அவை உறுப்பினர்களுக்கு தெரிவிப்பேன் என்றும் ஏ கே ஆண்டனி கூறியிருக்கின்றார். ஏ கே ஆண்டனி எல்லையில் நிலவும் சூழல் குறித்து பிரதமருக்கும் தெரியப்படுத்தியிருக்கின்றார். அதே நேரம் பிற காங்கிரஸ் அமைச்சர்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்கின்றனர்.
இதுபோன்ற முக்கிய பிரச்சனைகளில் நாட்டின் அரசியல் தலைமையும் ராணுவமும் இரு குரல்களில் பேசுவது நாட்டின் நம்பகத்தன்மையை பாதிக்காதா என்று புதுடெல்லியில் உள்ள ஐடிஎஸ்ஏ எனப்படும் பாதுகாப்பு ஆய்வு மையத்தில் பணிபுரியும் முனைவர் கல்யாணராமன் அவர்களை கேட்டார் சுவாமிநாதன்.
என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இது வந்து ஒரு சின்ன விஷயம், இது பெருசா நியூஸ் மீடியா வந்து பெருசாக்கிட்டாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களும் இதுக்கு பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் சைட்ல இருந்து வந்தவங்க பாகிஸ்தான் ஆர்மி யூனிஃபார்ம் போட்டிருந்து அவங்க டெரரிஸ்டா இல்லாட்டி ரெகுலர் ஆர்மி சொல்றது இட்ஸ் இம்மெட்டீரியல். என்ன பொறுத்த வரைக்கும்
பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து எங்களுடைய நாட்டிற்குள்ளே இருப்ப பலர் எங்களுடைய நாட்டின் கட்டளைகளை மீறி செயல்படுகிறார்கள் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறது. பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக தாக்குதல் ஈடுபடுகிறது என்றால் அது இந்த பிரச்சனையுடைய தாக்கத்தை மிகவும் அதிகப்படுத்துகிறது.
இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெவிலி டிஃபெண்டட் பார்டர். டெரரிஸ்ட் வந்து பாகிஸ்தான் ஆர்மியை மீறி செயல்படுறாங்க இந்த இடத்துல சொல்ல முடியாது. 4 முன்னால ஜலாலாபாத்ல இந்தியன் கான்சுலேட் மேல ஒரு அட்டாக் ஆச்சு. இதெல்லாம் ஓவரால் பிக்சர்ல நம்ம பார்க்க போறோம்னா பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை, ஒரு அக்ரிமெண்ட் வித் நியூ நவாஸ் ஷெரீஃபோடும் இந்தியன் கவர்மெண்ட்க்கும் பேச்சுவார்த்தை, அதில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து அவங்களோட ஸ்பேஸ் வந்து சேஃப்கார்ட் பண்ண பார்க்குறாங்க. பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் நியூயார்க் போகிறாரு யூஎன் ஜென்ரல் அசம்பிளி மீட்டிங்க்கு. அங்கே நவாஸ் ஷெரீஃபோட ஒரு டாக்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பீங் லேட். இப்போ இந்த நேரத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபுல்லாக அக்யூஸ் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டையும் ஆர்மியும் அந்த பேச்சுவார்த்தை தடையாக ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேபி இட் இஸ் பாசிபிள், கட்டாயமாக சொல்ல முடியாது. எனக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன யோசிச்சுட்டு இருந்தாரு, கவர்மெண்ட் ஆஃப் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இதை வந்து பெருசுப்படுத்தினா அந்த டாக்ஸோட ப்ரோசஸ் ஸ்டாப் ஆயிடும். டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவர் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கலாம். இது என்னோட ஊகம்.
இந்திய அரசாங்கம் வந்து தான் ஒரு சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் மேற்கத்திய நாடுகள் சூப்பர் பவராக இருக்கின்ற நாடுகளை பார்த்து வரையும் இது போன்ற ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்னாக்க அரசியல் தலைவர்கள் பேசுவார்கள் என்ற நிலை தோன்றினால் அப்பொழுது இராணுவத்தினர் யாரும் அந்த விஷயம் பற்றி பேச மாட்டார்கள். நேற்றைய சம்பவத்திலிருந்து இந்தியா அந்த பாடத்தை கற்க வேண்டாமா?
சூப்பர் பவர் அது அந்த விஷயம் வந்து இன்னும் 25 வருஷத்துக்கு ஆக போகிறது இல்லை. கோஆர்டினேஷன் இம்பார்ட்டன்ட் நான் கட்டாய அது நான் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். கோஆர்டினேஷன் மினிஸ்ட்ரி இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் என்ன சொல்கிறாங்க, அந்த கிரவுண்ட் லெவலில் என்ன சொல்கிறாங்க அது மறுக்க முடியாது. பட் சில டைமில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு நார்மலைஸ் ரிலேஷன்ஸ் வித் நவாஸ் ஷெரீஃப். இதுக்கு தடையாக இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது.
மன்மோகன் சிங் அவர்கள் 2004 ஆண்டு
பதவியேற்ற பிறகே பாகிஸ்தானுடனான உறவை மேம்படுத்த வேண்டும் என்று பல இடங்களில் பேசி வருகிறார். ஆனால் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாகிஸ்தான் இராணுவம் இந்தியாவுடனான உறவு முழுமையாக சுமூகம் அடைவதை விரும்பவில்லை என்று பல நோக்கர்களும் கூறுகிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. பாகிஸ்தான் இராணுவம் அந்த நாட்டில் அமைப்பு ரீதியாக ஒரு மிகவும் வலுவான சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு. ஆகவே இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதால் என்ன பிரயோஜனம் ஏற்படும்? இதைத்தான் எதிர்கட்சிகளும் நேற்று பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கவலைகளில் ஒரு நியாயம் இருப்பதாக நீங்கள் உங்களுக்கு படவில்லையா?
அது நியாயம் இருக்குன்னு சொல்லுவேன், கட்டாயமா இருக்கு. ஆனால் நம்மளோட ஃபைனல் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் உறவுக்கு மட்டும் இல்ல, பட் பாகிஸ்தானோட முன்னேற்றத்துக்கும் பாகிஸ்தானோட இராணுவம் தான் தடை. அந்த தடையை எப்படி விளக்குவது? அதுக்கு நம்ம வந்து பாகிஸ்தானோட சிவிலியன் கவர்மெண்ட்டை வந்து நம்ம பனிஷ் பண்ணக்கூடாது. சிவிலியன் கவர்மெண்ட் கூட பேசி அவங்களோட கிரெடிபிலிட்டியை ஜாஸ்தி ஆக்கி அவங்களோட பிரஸ்டீஜ் ஜாஸ்தி ஆக்கினா ஆட்டோமேட்டிக்லி பாகிஸ்தானோட இராணுவத்தை அந்த அதுக்கு இருக்கிற அந்த டிசைசிவ் ரோல் கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணிட்டே இருக்கணும். சிவிலியன் கவர்மெண்ட் கூட பேசலன்னா பாகிஸ்தானோட இராணுவம் தான் அல்டிமேட்லி அவங்க அத்தாரிட்டி தான் லாஸ்ட்ல, அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணாங்களோ அதான் நடக்கும்.
பாதுகாப்பு ஆய்வு மையத்தில் பணிபுரியும் கல்யாணராமன். அண்மையில் இந்தியாவில் முடிவடைந்த இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் விளையாட்டுத் துறையில் மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், அது தொடர்பான சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் ராகுல் டிராவிட் கூறியிருக்கிறார். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இந்தியாவில் விளையாட்டுத் துறையில் இடம்பெறும் முறைகேடுகளை களைய புதிய சட்டங்களும் கடுமையான கண்காணிப்பும் தேவை என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார். முன்னணி கிரிக்கெட் இணையதளமான கிரிக்கின்ஃபோவுக்கு வழங்கிய ஒரு பேட்டியிலேயே ராகுல் டிராவிட் இதை தெரிவித்துள்ளார்.
ஐ டோன்ட் திங்க் ஒன்லி எஜுகேஷன் கேன் வர்க், ஐ திங்க் போலீசிங் இட் அண்ட் ஹேவிங் தி ரைட் லாஸ் அண்ட் என்ஷூரிங் தட் பீப்பிள் வென் தே இன்டல்ஜ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆக்சுவலி பனிஷ்ட். யூ நோ, பீப்பிள் மஸ்ட் சீ தட் தேர் ஆர் கான்சிக்வன்சஸ் டு யுவர் ஆக்ஷன். ஐ திங்க் தட்ஸ் தி ஒன்லி திங் தட் வாட் வில் கிரியேட் ஃபியர் இன் பீப்பிள்ஸ் ஐ.
கிரிக்கெட் வீரர்களுக்கு முறைகேடுகள் மற்றும் தவறுகளில் ஈடுபடாமல் இருப்பதற்கு அறிவுரை வழங்கப்படுவது மட்டும் போதாது, தீவிரமான கண்காணிப்பும் சரியான சட்டங்களும் தேவை. மேலும் இப்படியான தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் தண்டிக்கவும் பட வேண்டும். இப்படியான தவறான செயல்பாடுகள் உரிய கேட்டை விளைவிக்கும் என்பதும் காணக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படியான வழிமுறைகள் இருந்தால்தான் தவறு செய்தால் தண்டனை உண்டு என்கின்ற ஒரு அச்ச உணர்வு மக்களிடையே ஏற்படும். அது ஒன்றுதான் இப்படியான முறைகேடுகளை ஒழிக்க ஒரே வழி என்று தெரிவித்த ராகுல் டிராவிட், விளையாட்டுத் துறையில் முறைகேடு என்பது ஒரு குற்றச்செயலாக கருதப்பட்டு அதற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறுகின்றார்.
If they know there are consequences to these actions and that law, criminal offense, you know, it's got to be a criminal offense, you know, but in some ways it's only the police that can do that because they are the only ones who have the power.
தவறு செய்தால் தண்டனை உண்டு என்பது உணர்த்தப்பட வேண்டும். இதற்கு ஒரு சட்டம் தேவை, அதுவும் குற்றச்செயல்கள் தொடர்பான சட்டம். இதை சில வழிகளில் காவல்துறையினரால் தான் செய்ய முடியும், ஏனென்றால் அவர்களுக்கு மட்டுமே அப்படியான அதிகாரம் உள்ளது. இப்படியான குற்றங்களை நிரூபிக்க அவர்களின் உரையாடல்களை ரகசியமாக பதிவு செய்வது, சந்தேக நபர்களை தொடர்ச்சியாக கண்காணித்து பின் செல்வது ஆகிய வழிகளை கடைபிடிக்கலாம். அப்படியான அதிகாரங்கள் விளையாட்டு அமைப்புகள் அல்லது நிர்வாகிகளிடம் இருக்கக்கூடாது, அதை கொடுக்கவும் கூடாது. கிரிக்கெட் விளையாட்டின் பொழுது காவல்துறையினரின் உதவிகள் பெறப்படுகின்றன. அப்படி இருக்கும் பொழுது விளையாட்டில் முறைகேடுகள் நடைபெறும் பொழுது அவர்களின் உதவியை பெற்றுக்கொள்ளத்தானே வேண்டும், ஏனென்றால் அதிகாரங்கள் அவர்களிடமே தானே இருக்கின்றன. எனவே இந்தியாவில் அனைத்து விளையாட்டுத்துறை நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஒரு நெருக்கமான உறவும் இணைந்து செயல்படும் வழிமுறையும் தேவை என்றார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் ராகுல் டிராவிட்.
விளையாட்டுத் துறையில் நடக்கும் முறைகேடுகளை கையாள புதிய சட்டங்கள் தேவை என்று டிராவிட் கூறியிருப்பது சரியா என்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக இருக்கும் கே வி விஸ்வநாதன் அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இப்ப இருக்கும் சட்டங்கள் போதாது என்று எடுத்துக்கொள்ள முடியாது, ஏனென்றால் இந்திய தண்டனை சட்டம் 420 கீழ் போலீஸ்காரர்கள் இந்த குற்றத்தை நிரூபிக்க முடியும் என்றால் கண்டிப்பாக இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 420 இதற்கு அமையும். ராகுல் திராவிடின் இந்த வாக்கானது இருக்கும் சட்டங்கள் போதாது என்று சொல்ல முடியாது.
இந்திய அரசியல் சாசனத்தின் அந்த பிரிவு 420 கீழேயே யாராக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்துள்ளார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் தண்டனை அளிக்க வழி செய்யும் பொழுது, இதற்கு முன்னால் 2000 இப்படியாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அப்பொழுது சில கிரிக்கெட் வீரர்கள் மீது விசாரணைகள் நடைபெற்று சட்டத்தில் சில ஓட்டைகள் இருக்கின்றன, 420 மற்றும் செக்ஷன் 120 கீழே அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டால் அது தோல்வி அடைந்துவிடும் என்று கருதியதால் சிபிஐ செய்யவில்லை அப்படின்லாம் செய்தி வந்திருக்கு. அப்போ இந்த சட்டத்தை 420 இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கணும் இல்ல விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களா?
அந்த 2000 நடைபெற்ற இந்த முறைகேடுகளுக்கு இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதனால் அப்போ நடந்த அந்த முறைகேடுக்கு குற்றவியல் சட்டத்திலோ தண்டனை சட்டத்திலோ ஷரத்து இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அப்போதும் இந்த 420 இருந்தது, அதை அமுல்படுத்தி இருக்க வேண்டும், அமுல்படுத்தப்படவில்லை, பார்வையாளர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், இப்பொழுது அணியின் உரிமையாளர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். 420 என்பது தண்டனை சட்டத்தில் இருந்து வருகிறது, அதை அமல்படுத்தி இவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க போலீசார் முயன்றிருக்க வேண்டும். இப்பொழுது முயற்சி எடுத்திருக்கிறார்கள், அது வெற்றி அடைய வேண்டும். அப்பொழுதுதான் இந்திய மக்கள் மத்தியில் போலீஸுக்கும் சரி இந்த விளையாட்டிற்கும் சரி ஒரு மரியாதையும் மதிப்பும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும்.
இப்ப இந்தியாவினுடைய சட்ட அமைச்சர் கபில் சிபல் வந்து அண்மையில ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்தியாவில வந்து விளையாட்டு துறையில் இந்த பந்தயங்கள் மீது பணம் கட்டுவது, அது குதிரை பந்தயத்தை தவிர மற்ற விளையாட்டுகள் மீது பந்தயத்தின் மீது பணம் கட்டுவது என்பது சட்ட விரோதமானது, அதற்கு போதிய சட்டங்கள் இல்லை, அதுவும் குறிப்பாக இந்த ஸ்பாட் ஃபிக்ஸிங் மேட்ச் ஃபிக்ஸிங் போன்றவை இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பாக ஒரு குற்றச் செயல்களாக விவரிக்கப்படாத ஒரு சூழல்ல புதியது ஒரு சட்டம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது சரியா?
அதுவும் சரிதான். ஏனென்றால் சமீபத்தில் இங்கிலாந்து நாட்டில் 3 பாகிஸ்தானி கிரிக்கெட் வீரரும் அவருக்கு உதவியாக இருந்த ஒருவரும் பிடிபட்டு தூது ஆடினார்கள் என்ற சட்டத்தில் அவர்கள் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டுள்ளார். அப்படிப்பட்ட ஒரு சட்டம், ஆங்கிலத்தில் பெட்டிங் என்று சொல்வார்களே, அந்த சட்டத்தையும் கொண்டு வந்து 420 குற்ற சூழ்ச்சி ஆகிய சட்டங்களோடு சேர்த்து அதை பலப்படுத்துவதற்காக அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கருத்திற்கு எந்த ஒரு இரு கருத்தும் இருக்க முடியாது.
இந்தியாவில வந்து விளையாட்டு போட்டிகள் மீது பந்தயம் கட்டுவதை வந்து சட்ட ரீதியாக ஆக்க வேண்டிய ஒரு தேவை அல்லது அதற்கான ஒரு காலம் வந்துள்ளது அப்படின்னு கருதலாமா? அதாவது பெட்டிங்க லீகலைஸ் பண்ணிட்டா பிரச்சனைகள் குறையுங்கிறத எதிர்பார்க்கலாமா?
அதில் பல பேர் பல கருத்து சொல்லி வருகிறார்கள். ஒரு குழுவை நியமித்து இந்த பிரச்சனையை பல கோணங்களில் இருந்து நாம் இதை ஆராய்ந்து படித்து இதற்கான சில சஜஷன்ஸ் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா இருக்கிற சட்டத்தை ராகுல் திராவிட் சொல்ற மாதிரி பலப்படுத்தலாம். ஆனால் இருக்கும் சட்டங்கள் போதாது என்று இதனால் நாம் சொல்ல முடியாது.
உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கே வி விஸ்வநாதன். இனி இலங்கை தொடர்பான செய்திகள். இந்திய மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் சம்பவங்களில் அவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படுவதை பற்றி இந்திய அரசு இன்று இந்தியாவுக்கான இலங்கை தூதர் பிரசாத் காரியவசம் அவர்களை நேரில் அழைத்து தனது கண்டனத்தை தெரிவித்திருப்பதாக செய்திகள் வந்தன. இந்த சந்திப்பு நடந்ததா, அதில் என்ன விவாதிக்கப்பட்டது என்று பிரசாத் காரியவசம் அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
I was called in to the Minister of External Affairs and they expressed concern about Indian fishermen being held in our custody.
ஆமாம், நான் இன்று வெளியுறவு அமைச்சகத்தால் அழைக்கப்பட்டேன். அப்பொழுது இலங்கையால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் குறித்து அவர்கள் கவலை வெளியிட்டார்கள். குறிப்பாக தமிழ்நாடு மீனவர்கள் குறித்து பேசினார்கள். அப்போது தமிழக மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடல் பகுதிக்குள் நுழைந்து எமது வடமாகாண மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதிகளுக்குள் தொடர்ச்சியாக நுழைகின்றார்கள் என்று எமது தரப்பில் மீண்டும் கூறப்பட்டது. அதாவது இலங்கையின் தமிழ் மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதிகளில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்கின்றார்கள் என்று நாங்கள் தெரிவித்தோம். இதன் காரணமாக இலங்கையின் வடபகுதி மீனவர்கள் பெரும் கவலை கொண்டுள்ளார்கள் என்பதையும் நாங்கள் எடுத்து கூறினோம். தமது வாழ்க்கையை கட்டி எழுப்ப முயன்று கொண்டிருக்கும் அவர்கள் இதுகுறித்து அரசிடம் புகார் கூறியுள்ளார்கள். நாட்டின் வடக்கு பகுதியில் ஜனநாயகம் திரும்பிக் கொண்டிருக்கும் சூழலில் பெரிய அளவில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் நுழைந்து எமது மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது குறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எமது நாட்டில் அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன. எனவே இப்படியாக எல்லைகளை கடந்து மீன்பிடிக்கும் சில மீனவர்களை சிறைபிடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. தற்பொழுது எம்மால் அப்படி பிடித்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. 100 மேற்பட்டவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இதுகுறித்த கவலையைத்தான் இந்திய அதிகாரிகள் தெரிவித்தார்கள் என்று தெரிவித்த இந்தியாவுக்கான இலங்கை தூதர் பிரசாத் காரியவசம் அவர்களிடம் உங்கள் தரப்பு என்ன கருத்துக்களை வைத்தீர்கள் என்று கேட்டேன்.
We recognize innocent fishermen on both sides are his victims. That is the Sri Lankan Tamil fishermen who are deprived of their own catch in their own waters because of poaching by Indian Tamil fishermen.
இதன் காரணமாக இரு தரப்பிலும் அப்பாவி மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம் என்று கூறினோம். இலங்கையின் தமிழ் மீனவர்கள் தமது சொந்த கடற்பரப்பில் உரிமையுள்ள மீன்களை பிடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்றும், அதே சமயம் எல்லையை கடந்து மீன்பிடிக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் எமது கடற்படையினரால் கைது செய்யப்படுவதால் அவர்கள் குடும்பங்களும் சிரமப்படுகின்றார்கள் என்பதையும் நாங்கள் உணர்ந்துள்ளோம் என்பதை எடுத்து கூறினோம். இதுகுறித்து எமது கவலைகளை வெளியிட்ட அதேவேளை இந்திய அதிகாரிகள் தமது மீனவர்கள் எல்லைகளை கடப்பதையும் தடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளோம் என்ற அவரிடம், கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் சட்ட வழிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு விடுவிக்கப்படுவது ஏன் தாமதமாகிறது என்று கேட்கப்பட்டது.
We will be doing that. We don't intend to keep them any more than that is required by our judicial system. We will fast track their release by expediting the judicial process.
அதை நாங்கள் செய்வோம். எமது சட்ட நடைமுறைகளுக்கு தேவையான காலகட்டத்திற்கு மேலதிகமாக அவர்களை தடுத்து வைக்கும் நோக்கம் எமக்கு இல்லை. இந்தியாவின் கவலைகளை நான் கொழும்புக்கு தெரிவித்துள்ளேன். சட்ட நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுத்து அவர்களை விடுவிக்கும் நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று இந்திய தரப்புக்கு சொல்லியுள்ளோம். ஆனால் இதில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால், தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லைகளை கடந்து இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க கூடாது என்பதுதான் என்று தெரிவித்தார் இந்தியாவுக்கான இலங்கை தூதர் பிரசாத் காரியவசம்.
செய்தியை வழங்கியவர் சிவராம் கிருஷ்ணன். இலங்கையில் வெளிமாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கிளிநொச்சி மாவட்டம் மூலம் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிப்பதை தடுக்கும் மனு ஒன்றை இலங்கை நீதிமன்றம் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பல்கலைக்கழக பிரவேசத்தை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்காக வெளி மாவட்டங்களில் வசிக்கும் மாணவர்கள் கிளிநொச்சி மாவட்டமூடாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவொன்றை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இலங்கை ஆசிரியர்கள் சங்கம் உட்பட கிளிநொச்சி மாவட்டத்தில் வசிக்கும் மாணவர்கள் சிலர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இலங்கையில் பல்கலைக்கழகங்களுக்கு பிரவேசிப்பதற்கான ஆக குறைந்த வெட்டுப்புள்ளிகள் கிளிநொச்சி மாவட்டத்துக்கே வழங்கப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி செல்வாக்குமிக்க வெளி மாவட்டங்களில் வசிக்கும் மாணவர்கள் கிளிநொச்சி மாவட்டமூடாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவது அதிகரித்துள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துள்ள கிளிநொச்சி மாவட்டத்தில் வசிக்கும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு பிரவேசிப்பதற்கான இடவசதிகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மனுவை சமர்ப்பித்த இலங்கை ஆசிரியர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் பிபிசியிடம் தெரிவித்தார்.
அவங்களுக்கு வசதிகள் இல்லை, வளங்கள் இல்லை, பாடசாலைகள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, அப்படி அதனால தான் செஞ்சிருக்குது. இப்போ இந்த வளங்களை பாவிச்சு கஷ்ட பிரதேசங்களுக்கு நல்ல செல்வாக்குள்ள பிரதேசங்களுக்கு உள்ளவங்க வந்து பல்கலைக்கழகங்களுக்கு போகிறாங்க. இது ஒரு பாரிய பிரச்சனையாக தாங்க நாங்கள் காண்றோம். நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த வழக்கு மூலம் இது இந்த மாணவர்களுக்கு ஒரு சலுகை கிடைக்கும். ஏன்னா வந்து கஷ்ட பிரதேச மாணவர்களோட சலுகையை வேறு ஆட்கள் சூழ்ச்சியாக பயன்படுத்தி அந்த உரிமையை இல்லாமக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும்.
இந்த மனுவை விசாரணை கேட்டுக்கொண்டுள்ள நீதிமன்றம் இது தொடர்பாக விளக்கங்களை முன்வைக்குமாறு இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளது.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் ரப்பர் பொருட்களை தயாரிக்கின்ற டிஎஸ்ஐ என்ற நிறுவனத்தின் தொழிற்சாலைகள் அமைந்துள்ள தென்னிலங்கை கிராமங்களில் புற்றுநோய் அபாயம் அதிகரித்துள்ளதாக முறைப்பாடுகள் வந்துள்ளன. மேலதிக தகவல்களை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் காலணிகள், செருப்புகள், டயர்கள் போன்ற ரப்பர் பொருட்களை தயாரிக்கின்ற டிஎஸ்ஐ நிறுவனத்தின் தொழிற்சாலைகள் அமைந்திருக்கின்ற தென்னிலங்கை கிராமங்கள் பலவற்றில் புற்றுநோயாளர்கள் அதிகரித்து வருவதாக பிரதேச மக்களும் உள்ளூர் ஊடகவியலாளர்களும் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றனர். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியாகும் கழிவுநீர் பிரதேச மக்களின் விவசாய நிலங்களுக்குள் கலப்பதாகவும், கழிவு புகை வெளியேற்றம் காரணமாக பிரதேசத்தில் பள்ளி மாணவர்கள் அடிக்கடி பல்வேறு உடல் உபாதைகளுக்கு உள்ளாவதாகவும் முறைப்பாடுகள் வந்துள்ளன. அந்த பகுதிகளில் மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதும் குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்காக அண்மையில் காலி துரப்பி பிரதேசத்தில் நடந்த கூட்டம் ஒன்றில் டிஎஸ்ஐ நிறுவனத்தினர் கலந்து கொள்ளவில்லை என்றும் பிரதேசவாசியான உள்ளூர் ஊடகவியலாளர் ரத்னசிறி நல்ல பெருமை கூறினார். தொழிற்சாலைகளின் எல்லைகளில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் அடிக்கடி தலைச்சுற்று, வாந்தி, வயிற்றுவலி, கண்ணெரிச்சல் போன்ற நோய்களால் பல வாரங்களாக பாதிக்கப்பட்டு வந்துள்ளனர். அது பற்றி ஆராய்ந்த போதுதான் அண்டையில் இருக்கின்ற டிஎஸ்ஐ தொழிற்சாலைகளிலிருந்து வெளியாகும் கழிவு புகைதான் இதற்கு காரணம் என்று தெரிய வந்திருக்கிறது. அங்கிருந்து 600 மீட்டர் தொலைவில் அவர்களின் இன்னொரு தொழிற்சாலை இருக்கிறது. அந்த சூழலில் வசிக்கின்ற மக்களில் 30 பேர் வரையில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது என்ற ஊடகவியலாளர் நல்ல பெருமை ஒரு கிராமத்தில் மட்டும் பலர் புற்றுநோயினால் உயிரிழந்திருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்திருப்பதாகவும் கூறினார். உள்நாட்டு தொழில் நிறுவனமான டிஎஸ்ஐயின் தொழிற்சாலைகள் பிரதேச மக்களுக்கு தொழில் வழங்குகின்றன. ஆனால் இந்த தொழிற்சாலைகளின் கழிவுப் பொருள் வெளியேற்றத்தை முறைப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மக்கள் கோருகின்றனர். இந்த பிரச்சினை தொடர்பில் டிஎஸ்ஐ நிறுவனத்தின் கருத்துக்களை பெற எடுத்த முயற்சிகள் இதுவரை பலனளிக்கவில்லை.
மீண்டும் ஒரு இந்திய குறிப்பு. இந்திய நாடாளுமன்றத்தில் இன்று உணவு பாதுகாப்பு மசோதா அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மசோதாவுக்கு அதிமுக, திமுக இரு கட்சிகளும் எதிர்ப்புகளை தெரிவித்ததாக செய்திகள் கூறின. அதிமுக தரப்பில் இந்த மசோதாவுக்கு என்ன எதிர்ப்பு என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் எம் தம்பித்துறை அவர்களை கேட்டேன்.
மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள உணவு பாதுகாப்பு மசோதாவானது இந்திய சட்டத்தில் உள்ள கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு முறையாகும். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசானது மாநில அரசுகளின் செயல்பாடுகளில் அவர்களுடைய அதிகாரங்கள் தலைவிடுவதை இது காட்டுகிறது. பிறகு இந்த உணவு மசோதாவானது கிராமப்புறத்தில் இருக்கிற 70% நகர்ப்புறத்தில் உள்ள 50% தான் அந்த விலை மலிவில் உணவு தரப்படும் என்ற மசோதா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி வரும்பொழுது இது எவ்வாறு கணக்கிடுவது என்பதை சரியான முறையில் மத்திய அரசு தெரிவிக்கவில்லை. இதனால் குழப்பங்கள் தான் ஏற்படும் பொழுத உண்மையான பலனானது ஏழைகளுக்கு செல்லாது என்பது என்ற ஐயப்பாடு இருக்கிறது.
ஆனால் தம்பிதுரை அவர்களே, இந்த ஏற்கனவே தமிழகம் போன்ற மாநிலங்கள் இதைவிட ஒரு சிறப்பான, அதாவது அனைவருக்கும் இந்த இலவச அரிசி போன்ற திட்டங்களை ஏற்கனவே அமல்படுத்தி வரும் நிலையில், அந்த மாதிரியான மாநிலங்கள் இந்த மத்திய அரசு கொண்டு வரும் இந்த மசோதாவால் பாதிக்கப்படாது என்று மத்திய அரசு, குறிப்பாக இன்றைக்கு இந்த மசோதாவை அறிமுகப்படுத்திய அமைச்சர் கே வி தாமஸ் அவர்கள் உறுதியளித்திருப்பது போல் தெரிகிறது. அந்த உறுதிமொழி உங்களுக்கு திருப்தியாக இல்லையா?
அது உறுதிமொழி சொல்கிறாரை ஒழிய அதே மசோதாவில் அது இடம்பெற வேண்டும் என்று சொல்கின்றோம். இப்ப தமிழகம் இந்த அளவுக்கு உணவு மத்திய தொகுப்பிலிருந்து எடுத்துக் கொள்கிறதோ அதனுடைய அளவை குறைக்காமல் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் இப்போ இந்த மசோதா கொண்டு வருவதன் மூலம் பார்த்தீர்கள் என்றால் சுமார் 100,000 டன் உணவு தானியம் எடுக்க முடியாத நிலை குறைவானது ஏற்பட இருக்கிறது. இதனால் தமிழகத்திற்கு 3,000 கோடி ரூபாய் மேலும் செலவு ஆகின்ற நிலை தான் உருவாகியிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சொல்வது விலையில்லா அரிசி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லோராலும் பாராட்டுகின்ற ஒரு திட்டம். இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த விலையில்லா அரிசி தருகின்ற ஒரு பெரிய திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு 5,000 கோடி ரூபாய் மானியம் ஆகிறது. இப்பொழுது இவர்கள் கொண்டுவந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்க சரத்துக்கள் பார்க்கும் பொழுது மேலும் 3,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் செலவு செய்யணும், மொத்தம் 8,000 கோடி ரூபாய் செலவு செய்யும் நிலைமை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே தான் இவர்கள் 3 ரூபாய் என்று சொல்லுவதும் 2 ரூபாய் கோதுமை என்று சொல்வதும் 3 ரூபாய் அரிசி என்று சொல்வதும் சொல்லிவிட்டு மற்ற அளவை குறைக்கும் பொழுது அதிக பணம் கொடுத்து மாநில அரசுகள் வாங்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம்.
அந்த மாநில அரசுக்கு இந்த நிதிநிலை பற்றாக்குறை ஏற்படாமல் இந்த திட்டத்தினால், மற்றும் மாநில அரசுகள் ஏற்கனவே அமல்படுத்தி இருக்கின்ற அந்த திட்டம் பாதிக்கப்படாது என்று மத்திய அரசு உறுதிமொழி கொடுத்தால் நீங்கள் இந்த மசோதாவை ஆதரிப்பீர்களா?
அந்த உறுதிமொழி கொடுத்தால் போதாது, சட்டத்தில் வருவதற்கு ஏற்றவர் வழிவகை முதல் செய்ய வேண்டும்.
அதற்கேற்ற மாதிரி சட்ட திருத்தம் வந்தால் நீங்கள் இதை ஆதரிப்பீர்களா?
அது கொண்டு வந்தாதானே, கொண்டு வர மாட்டேன்றாங்களே, அதுக்கு பிறகு நாங்க எப்படி ஆதரிக்கிறது? முதல்ல வந்து அதை கொண்டு வந்தாதான் ஆதரிக்க முடியும். கொண்டு வரதுக்கு மந்திரி வாயை திறக்க மாட்டேன்றார. நீ சொல்லும் போது கூட பெடரல் செட்டப் தன்னை உள்ள கூட்டாட்சி தகுந்த மட்டும் தான் சொன்னாரே தவிர, நாங்கள் வந்து இவர்களுக்கு எழுப்பியுள்ள இந்த கருத்துக்களுக்கு நாங்கள் மதிப்பளிப்போம், அவர்களுக்கு வேண்டிய விலையை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வோம், அங்கிருக்கிற தமிழகத்தினுடைய கஜானாவுக்கு பாதுகாப்பு தொல்லை வராமல் அந்த அளவுக்கு ஏற்பதை செய்வோம், அந்த எடுக்கின்ற கொள்ளளவு அந்த அரிசி மற்றவைகள் எல்லாம் எடுப்பதற்கு உத்தரவாதம் தருமேன்றது சொல்லவே இல்லையே. சொல்லாதீங்க, எப்படி நாங்கள் ஆதரிக்க முடியும்? சொன்னதான முதல் சொல்லட்டோம், அது பிறகுதான் சொன்ன கருத்து சொல்ல முடியுமாங்க.
இது தவிர இந்த தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த இலவச அரிசி திட்டம் போன்ற திட்டத்திற்கு தேவைப்படுகின்ற உணவுப் பொருட்கள் தமிழ்நாட்டில், அதாவது அரிசி போன்றவைகள் தமிழ்நாட்டிலேயே தயாரிக்க முடிய உற்பத்தி செய்யப்பட முடியாத நிலை இருக்கிறது. தமிழ்நாட்டில் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்குது என்ற நிலையில், அந்த விவசாயம்
வந்து தமிழ்நாட்டில் பாதிக்கிறது சொல்லலை, நான் பாதிக்கப்படவில்லை. தமிழகத்தில் புரட்சி தரமாக ஏற்படுத்த நல்ல உற்பத்தி அதிகமாகத்தான் கொடுக்கிறது. என்ன பிரச்சனைன்னா, மத்திய அரசு வந்து பஞ்சாப்லையும் ஹரியானா வந்து அரிசியை கொள்முதல் செய்யறாங்களா, தமிழ்நாட்டில் குறைச்சலாதான் பண்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து எல்லா பகுதியும் அரிசியை கொள்முதல் செய்தார்கள் என்றால் இந்த விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதை செய்யறது செய்யாம வந்து இங்க இருக்கிற அரிசி தான் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, தவிர நம்ம அரிசிக்கு எடுத்து அதுக்கு கொள்முதல் செய்ய மாட்டேன்றாங்களா மத்திய அரசு, அதுதான் அது பெரிய நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்குதே.
அதிமுக நாடாளுமன்ற குழுவின் தலைவர் எம் தம்பிதுரை. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.